கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அங்கே இருக்கிற மொழி தெரியாது, உள்ளூர் மக்களை பற்றியும் பெருசா தெரியாது. ஆனால் உங்களோட பாக்கெட்டில் ஒரு மோதிரம் இருக்கிறது.
ஒரு மிக முக்கியமான தருணம்.
ஆமாம், உங்கள் வாழ்க்கை துணையிடம் அந்த மிக முக்கியமான கேள்வியை கேட்கப் போகிறீர்கள். ஒரு ப்ரொபோசல். சூரியன் மறைவதற்குள் ஒரு அழகான, யாருமற்ற தனிமையான இடத்தில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இதை செய்ய வேண்டும். உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். இதை எப்படி திட்டமிடுவீர்கள்?
கண்டிப்பா இது ஒரு சாதாரண ஹோட்டல் ரூம் புக் பண்ற மாதிரி ஒரு எளிதான காரியம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம்.
உண்மைதான். இந்த ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை, ஒரு பயத்தை எப்படி ஒரு லாபகரமான தொழிலாக ஒரு நாடு மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய எனவது இந்த விரிவான அலசலின் மையம். உங்களை இந்த தேடலுக்கு வரவேற்கிறேன்.
ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு.
இன்று நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்யப்போகும் மூலப்பொருள் வந்து என்சோலங்கா நிறுவனம் வடிவமைத்துள்ள ஹோஸ்டிங் பார்ட்னர்ஸ் பிளேபுக், அதாவது உள்ளூர் உபசரிப்பாளர்களுக்கான ஒரு வழிகாட்டி. இலங்கை எப்படி வெறும் ஒரு சுற்றுலா தலம் என்ற நிலையிலிருந்து மாறி வெளிநாட்டினரின் உணர்வுபூர்வமான தருணங்களை கொண்டாடும் ஒரு முதன்மை இடமாக உருவெடுக்கிறது என்பதைத்தான் இன்னைக்கு நாம் பிரித்து மேய போகிறோம். சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம்.
கண்டிப்பா. அதாவது வந்து இந்த பிளேபுக் ஒரு சாதாரண கையேடு கிடையாது, ஒரு நாட்டின் சுற்றுலா துறையில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட் என்றுதான் இதை சொல்ல வேண்டும்.
பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்றால் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா?
அதாவது மக்கள் ஏன் பயணிக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படை நோக்கமே இங்கு மாறுகிறது. முன்னாடி எல்லாம் வெறும் இடங்களை பார்த்துவிட்டு ஒரு சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு திரும்புவதுதான் வழக்கம். அது பழைய மாடல்.
ரைட், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி.
ஆமா, அதேதான். ஆனால் இன்று ஹோஸ்ட் இன் ஸ்ரீலங்கா என்ற இந்த தளத்தின் மூலம் சுற்றுலா என்பது மனித உணர்வுகளோடு நேரடியாக இணைக்கப்படுகிறது.
ஓ, இதை நாம் ஒரு இமோஷனல் டூரிசம் அப்படின்னு சொல்லலாமா?
தாராளமா சொல்லலாம்.
ஏன்னா இலங்கைக்கு வரும் ஒரு வெளிநாட்டு பயணி நான் சிகிரியா பாறையை பார்க்க வேண்டும் என்று மட்டும் சொல்வதில்லை, என் மனைவியின் 30வது பிறந்த நாளை ஒரு நதிக்கரையில் யாருக்கும் தெரியாமல் சர்ப்ரைஸாக எப்படி கொண்டாடுவது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
எக்ஸாக்ட்லி.
அல்லது கடற்கரையில் ஒரு பிரத்யேகமான டின்னர் டேட் எப்படி ஏற்பாடு செய்வது என்றெல்லாம் தேடுகிறார்கள். அவர்களுக்கு தேவையானது வெறும் ஒரு இடம் அல்ல, ஒரு மறக்க முடியாத அனுபவம்.
அந்த அனுபவத்தை உருவாக்குவதில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது, அதாவது ஒரு கேப் இருக்கு. ஒரு பக்கம் மறக்க முடியாத தருணத்தை தேடும் ஒரு சர்வதேச பயணி, மறுபக்கம் இலங்கையில் உள்ள பல உள்ளூர் வணிகர்கள்.
உள்ளூர் வணிகர்கள்னா இந்த ஹோட்டல் வச்சிருக்கவங்க, ரைட்?
ஹோட்டல் மட்டும் இல்ல, ஒரு அழகான கதர்க்கரை கபானா வைத்திருப்பவர் அல்லது ஒரு அருமையான ரூஃப்டாப் வைத்திருப்பவராக கூட இருக்கலாம். இவர்களிடம் அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கான இடம் இருக்கிறது, உள்கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால்
அவங்களுக்கு அந்த வெளிநாடு வாடிக்கையாளரை எப்படி பிடிப்பதுன்னு தெரியல.
அதுதான் உண்மை. அந்த லண்டனிலோ அல்லது நியூயார்க்கிலோ இருக்கும் வாடிக்கையாளரை நேரடியாக சென்றடையும் நெட்வொர்க் இவர்களிடம் இல்லை. தங்களிடம் உள்ள இடத்தை எப்படி ஒரு காதல் தருணத்துக்கான பேக்கேஜாக மாற்றி விற்பது என்ற தொழில் நுணுக்கமும் பெருசா அவர்களுக்கு தெரிவதில்லை.
இப்ப எனக்கு புரிகிறது. இந்த ஹோஸ்ட் இன் ஸ்ரீலங்கா தளம் வந்து அடிப்படையில ஒரு மேட்ச் மேக்கிங் சேவை போல செயல்படுகிறது.
ஆமா, ஒரு டிஜிட்டல் பாலம்.
டிண்டரில் எப்படி இரண்டு நபர்களை இணைக்கிறார்களோ அது போல ஒரு உணர்வுபூர்வமான தேவையோடு வரும் பயணியையும் அந்த தேவையை பூர்த்தி செய்ய காத்திருக்கும் உள்ளூர் இடத்தின் உரிமையாளரையும் இணைக்கிறாங்க.
ரொம்ப சரியான ஒப்பீடு.
ஆனால் இந்த வழிகாட்டியை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதில் வெறும் ஹோட்டல்கள் மட்டும் இணைய முடியாது. ஒரு நதி உல்லாசப் படகு, ஒரு பிரைவேட் வில்லா, முறையான அனுமதி பெற்ற தாவரவியல் பூங்கா, ஏன் பாரம்பரிய அரண்மனைகள் கூட இதில் இணைந்து தங்கள் சேவைகளை வழங்க முடியும் என்று போட்டிருக்கிறது.
அதுதான் இந்த மாடலோட மிகப்பெரிய பலமே. சுற்றுலாத்துறை, வாழ்க்கை முறை, உறவுகள் மற்றும் நிகழ்வுகள், அதாவது டூரிசம், லைஃப் ஸ்டைல், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், இந்த நான்கையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு நெட்வொர்க் இது.
வாவ், நான்கு வெவ்வேறு துறைகளை ஒன்னா சேர்க்கிறாங்க.
ஆமா, இப்ப ஒரு தாவரவியல் பூங்காவை எடுத்துக்குவோம். அதை வெறும் செடிகளை பார்க்கும் இடமாக மட்டும் வைக்காம ஒரு ரகசிய ப்ரப்போசலுக்கான களமாக மாற்றும்போது அந்த இடத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து விடுகிறது. இது ஒரு வகையான ஆர்பிட்ரேஜ்.
ஆர்பிட்ரேஜ்னா மதிப்பை அதிகப்படுத்துவது, சரிங்களா?
அதேதான். உள்ளூர் அளவுல சாதாரணமாக இருக்கும் ஒரு வெளிய சர்வதேச வாடிக்கையாளர்களின் உணர்வுபூர்வமான தேவைக்காக மாற்றி அதிக மதிப்புள்ள ஒரு பொருளாக விற்பனை செய்வது.
ஒரு நிமிடம், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்கள் சொல்வதை பார்த்தால், என் வீட்டுக்கு பின்புறம் ஒரு நல்ல தோட்டம் இருந்தால் நானே ஒரு நாற்காலியையும் டேபிளையும் போட்டுவிட்டு, இது ஒரு ரொமான்டிக் டின்னர் ஸ்பாட், எனக்கு $200 கொடுங்கள் அப்படின்னு இந்த தளத்தில் பதிவு செய்துவிட முடியுமா? அந்த அளவுக்கு இது எளிதானதா?
இல்லை, கண்டிப்பா முடியாது.
அப்போ எந்த ஒரு சாதாரண தேநீர் கடையோ அல்லது ஒரு வெற்று மண்டபமோ இதில் சும்மா இணைந்துவிட முடியாதா?
நிச்சயமாக முடியாது. அங்கேதான் இந்த பிளே புக்கின் கியூரேஷன் வேலை செய்கிறது. எந்த இடமும் அப்படி ஈஸியா இதில் இணைந்துவிட முடியாது. என்சோ லங்கா மிகவும் கடுமையான நுழைவு தகுதிகளை வைத்திருக்கிறது.
ஓ, என்ன மாதிரியான தகுதிகள்?
ஒரு இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை விட அந்த இடம் எந்த அளவுக்கு தனிப்பட்ட சுதந்திரத்தை, அதாவது பிரைவசியை கொடுக்க முடியும் என்பதுதான் முதல் விதி. நீங்கள் ஒருவரிடம் மண்டியிட்டு உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது, சுற்றி 10 பேர் வேடிக்கை பார்த்தாலோ அல்லது பின்னணியில் வாகனங்களின் சத்தம் கேட்டாலோ அந்த மொத்த அனுபவமும் பாழாகிவிடும் இல்லையா?
கண்டிப்பா, அது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையா மாறிடும்.
அதனாலதான் நேர்த்தி, தனிமை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை இருந்தால் மட்டுமே ஒரு இடத்தை இந்த தளத்தில் பட்டியலிட முடியும்.
அந்த பிரைவசி என்கிற விஷயம் மிக முக்கியமானது. சரி, தகுதி பெற்றுவிட்டார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அவர்கள் என்ன மாதிரியான சேவைகளை வழங்குகிறார்கள்? மூலப்பொருளில் உள்ள பேக்கேஜ்களை பார்த்தால் அது வெறும் சாப்பாட்டுக்கான பில் போல இல்ல, ஏதோ ஒரு முழுமையான நாடகத்தை அரங்கேற்றுவது போல இருக்கு.
ஆமாம், அந்த பேக்கேஜ்களின் வடிவமைப்பு தான் இந்த தொழிலின் முதுகெலம்பு. உதாரணத்திற்கு, அந்த வழிகாட்டியில் உள்ள சன்செட் ப்ரொபோசல் டின்னர் பேக்கேஜை எடுத்துக்கொள்வோம். இதன் அடிப்படை விலை வந்து $250.
250 டாலர்களா? சரி, இதுல என்னென்ன வரும்?
இதில் என்னென்ன அடங்கும் என்று பார்த்தால், 3 மணி நேரம் அந்த இடத்தின் பிரத்யேக பயன்பாடு, அப்புறம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மேஜை அமைப்பு, ஒரு வரவேற்பு பானம் மற்றும் இருவருக்கான 3 வகை இரவு உணவு ஆகியவை உள்ளன.
இது கொஞ்சம் பிசினஸ் கோணத்துல பார்ப்போம். அமெரிக்காவிலிருந்தோ அல்லது ஐரோப்பாவிலிருந்தோ வரும் ஒருவருக்கு $250 என்பது ஒரு சாதாரண வீக்கெண்ட் டின்னர் செலவுதான்.
உண்மைதான், அவங்களுக்கு அது பெரிய தொகை இல்லை.
ஆனால் அதே $250 இலங்கையில் ஒரு கடற்கரையோரத்தில் ஒரு தனிப்பட்ட இடமே 3 மணி நேரத்திற்கு அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய வேல்யூ. அதே சமயம் உள்ளூர் உரிமையாளருக்கு $250, அதாவது சுமார் 75,000 இலங்கை ரூபாய்கள் என்பது ஒரு மேஜையிலிருந்து கிடைக்கும் மிகப்பெரிய பிரீமியம் வருமானம்.
கரெக்ட்.
இது ஒரு அருமையான வின்வின் சூழ்நிலை, இரு தரப்புக்கும் லாபம்.
மிக துல்லியமான கணக்கீடு. அவர்கள் அங்கு வெறும் உணவை விற்கவில்லை, அவர்கள் நினைவுகளை விற்கிறார்கள். இன்னொரு பேக்கேஜ் இருக்கிறது பாருங்கள், பீச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொபோசல் எக்ஸ்பீரியன்ஸ். இதன் அடிப்படை விலை $280.
இதுல என்ன ஸ்பெஷல்?
இதில் கடற்கரையில் ஒரு அழகான வளைவு அமைக்கப்படும், அவர்கள் நடந்து வர ஒரு மலர் பாதை உருவாக்கப்படும், அப்புறம் கடைசியாக கொண்டாட ஒரு டோஸ்ட் வழங்கப்படும். இது மட்டுமல்ல, ரூஃப் ஸ்டாப் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் என்ற ஒரு திட்டம் $220 இருக்கிறது.
ஓ, மாடிப்பகுதியில் ஒரு செலிப்ரேஷன்.
ஆமா, இதில் ஒரு தனிப்பட்ட ரூஃப் டாப், ரொமான்டிக் லைட்டிங், கேக் வெட்டும் மேஜை மற்றும் தம்பதியரின் பெயர் பலகை ஆகியவை அடங்கும்.
இந்த பேக்கேஜுகளோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யம். ஆட்ஆன்ஸ் என்று சொல்லப்படும் கூடுதல் சேவைகளையும் வழங்குகிறார்கள். அந்த தருணத்தை வானத்திலிருந்து படம் பிடிக்க ஒரு ட்ரோன் கேமரா, நேரடி வயலின் இசைக்கலைஞர், பாதுகாப்பான பட்டாசு ஏற்பாடுகள் என ஒரு முழுமையான சினிமா செட்டப் போல இதை மாற்ற முடியும்.
வாவ், கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல?
ஆமாம், ஒரு வெளிநாட்டு பயணி தன் சொந்த ஊரில் இதை திட்டமிட்டால் $1,000 செலவாகும். அதோடு பல வெண்டர்களை அவரே ஒருங்கிணைக்க வேண்டும். இங்கு அது ரொம்ப சுலபமா கிடைக்குது.
நீங்கள் சொன்ன அந்த ஒருங்கிணைத்தல் என்கிற வார்த்தை தான் அடுத்த மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வருகிறது. நாம் இவ்வளவு அழகாக பேசுகிறோம், பேக்கேஜ்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன, ஆனா நடைமுறை யதார்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க.
என்ன யதார்த்தம்?
லண்டனில் இருக்கும் ஒரு மனிதர் இலங்கையில் உள்ள முகம் தெரியாத ஒரு பீச் கபானா உரிமையாளரை எப்படி நம்புவார்? தன் வாழ்நாளின் மிக முக்கியமான நாளுக்காக $300 எந்த உத்தரவாதமும் இல்லாமல் ஒரு இணையதளத்தில் எப்படி செலுத்துவார்? இங்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை குறைபாடு, அதாவது ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கிறதல்லவா?
ஆமா, அது ரொம்ப நியாயமான பயம். நான் ஒரு ஹோட்டல் ரூமை புக் செய்கிறேன், அங்கு சென்றதும் ஏசி வேலை செய்யவில்லை என்றால் நான் ரூமை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது பணத்தை திரும்ப கேட்கலாம்.
கண்டிப்பா.
ஆனால் நான் என் காதலியிடம் ப்ரொபோஸ் செய்யும் போது அந்த வயலின் வாசிக்கும் நபர் வரவில்லை என்றாலோ அல்லது அலங்காரம் மோசமாக இருந்தாலோ அந்த தருணம் முடிந்தது, அதை ரீடேக் எடுக்க முடியாது.
ஆமா, எமோஷனல் டேமேஜ் ஆயிடும்.
இந்த மிகப்பெரிய ரிஸ்கை இந்த பிளே புக் எப்படி சமாளிக்கிறது?
அதற்காகத்தான் இந்த தளம் ஏர்பிஎன்பி போல இன்ஸ்டன்ட் புக்கிங் வசதியை வழங்கவில்லை.
அப்போ உடனே புக் பண்ண முடியாதா? முடியாது. ஒரு பட்டனை அழுத்தியதும் உடனே உங்கள் கார்டில் பணம் எடுக்கப்பட்டு புக்கிங் உறுதியாகிவிடாது. மாறாக இவர்கள் ஒரு 7 படிநிலை கோரிக்கை அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். இது ஒரு மின்பொருள் போல தெரிந்தாலும் பின்னணியில் மனிதர்களின் சரிபார்ப்பு இருக்கிறது.
இந்த 7 படிநிலை அமைப்பை எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி வேலை செய்கிறது? இது ஒரு டிஜிட்டல் ஈவெண்ட் பிளானர் போல செயல்படுகிறதா?
சரியாக சொன்னீர்கள். முதல் படியாக விருந்தினர் ஒரு பேக்கேஜை தேர்ந்தெடுத்து தேதியை குறிப்பிட்டு ஒரு கோரிக்கையை அனுப்புவார். இது பணப் பரிவர்த்தனை அல்ல, வெறும் கோரிக்கை மட்டுமே.
ஓகே, ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும்.
ஆமாம். இரண்டாவது படியாக என்சோலங்கா குழு அந்த உள்ளூர் நிகழ்விடத்தை தொடர்பு கொண்டு இந்த தேதியில் இந்த நேரத்தில் உங்கள் இடம் காலியாக இருக்கிறதா என்று சரிபார்க்கும்.
சரி. மூன்றாவது, அந்த விருந்தினர் கேட்ட கூடுதல் சேவைகள். உதாரணமாக, அந்த வயலின் கலைஞர் அன்று வர முடியுமா என்பது உறுதி செய்யப்படும். இந்த எல்லா சாத்தியக்கூறுகளும் அந்த உள்ளூர் உரிமையாளரால் உறுதி செய்யப்பட்ட பின்பே என்சோலங்கா விருந்தினருக்கு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட கட்டணச் சுருக்கத்தை அனுப்பும். அதன் பிறகுதான் பணப் பரிவர்த்தனையே நடக்கும்.
இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நீளமாக தெரிந்தாலும் அந்த வெளிநாட்டு விருந்தினருக்கு இது எவ்வளோ பெரிய மன அமைதியை கொடுக்கும்னு யோசித்து பாருங்க. தான் கேட்ட ஒவ்வொன்றும் சரிபார்க்கப்பட்டு விட்டது என்ற நிம்மதி கிடைக்கும்.
கண்டிப்பா.
அதே போல உள்ளூர் உரிமையாளருக்கும் யாரோ முகம் தெரியாதவர் புக் செய்திருக்கிறார், வருவாரா மாட்டாரா என்ற சந்தேகம் இல்லாமல் என்சோலங்கா மூலமாக பணம் பாதுகாப்பாக வந்துவிடும் என்ற உறுதி கிடைக்கிறது. சரி, இந்த மொத்த சிஸ்டத்தை நிர்வகிப்பதற்கு என்சோலங்கா எவ்வளவு கமிஷன் எடுத்துக்கொள்கிறார்கள்?
அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட உபசரிப்பு விலையின் மீது 10% கமிஷன் தொகையை வசூலிக்கிறார்கள்.
வெறும் 10%? ஒரு ஈவென்ட் பிளானர் பொதுவாக 20 முதல் 30% வரை கட்டணம் வசூலிப்பார்கள். சர்வதேச வாடிக்கையாளர்களை கொண்டு வருவது, அவர்களது கரன்சியில் பணத்தை பெற்று லோக்கல் பணமாக மாற்றுவது, விளம்பரம், இந்த 7 படிநிலை முன்பதிவுகளை ஒருங்கிணைப்பது என அனைத்திற்கும் சேர்த்து இந்த 10% என்பது உரிமையாளர்களுக்கு மிகவும் லாபகரமான ஒரு டீல் தான்.
ஆமாம், ரொம்ப ரீசனபிள்.
ஆனால் உணவிற்கான கட்டணத்தை எப்படி நிர்ணயிக்கிறார்கள்? ஏனென்றால் வெளிநாட்டவருக்கு ஒரு விலை, உள்ளூர் ஆட்களுக்கு ஒரு விலை என்று மாற்றி மாற்றி சொல்வார்களே, அதை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள்?
இந்த இடத்தில் என்சோலங்கா ஒரு தெளிவான கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. விலை நிர்ணயத்தில் 3 பிரத்யேக முறைகளை அவர்கள் அனுமதிக்கிறார்கள்.
என்னென்ன முறைகள் அது?
முறை ஏ பேக்கேஜிலேயே உணவு மற்றும் பானங்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். முறை பி இடத்திற்கான வாடகையை மட்டும் பேக்கேஜாக செலுத்திவிட்டு உணவை அந்த இடத்தின் மெனுவிலிருந்து விருந்தினர் தனியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்.
அதாவது ஆலா கார்ட் மாதிரி.
எக்ஸாக்ட்லி. அப்புறம் முறை சி சாதாரண மெனு மற்றும் பிரீமியம் மெனு என பல வகைகளை முன்கூட்டியே வழங்கிவிடுவது. இதில் எதுவாக இருந்தாலும் விலையை முன்கூட்டியே வெளிப்படையாக அறிவித்துவிட வேண்டும்.
ஆக ஆரம்பத்தில் மிக குறைந்த விலையை காட்டி வாடிக்கையாளரை ஈர்த்துவிட்டு அவர்கள் முன்பதிவு செய்ய வரும்போது இதற்கு தனிச்சார்ஜ், அதற்கு தனிச்சார்ஜு என்று மறைமுக கட்டணங்களை விதிக்கும் தந்திரத்தை அந்த பெய்டன் சுவிட்ச் வேலையை இங்கு செய்ய முடியாது.
ஆமாம், அதை இந்த வழிகாட்டி வன்மையாக கண்டிக்கிறது. நம்பகத்தன்மை, அதாவது அந்த ட்ரஸ்ட் என்பது ஒருமுறை உடைந்தால் அந்த பிளாட்ஃபார்ம் மொத்தமாக சரிந்துவிடும்.
சரி, இப்போது பிசினஸ் செட்டப்பு, புக்கிங் எல்லாம் முடிந்துவிட்டது, பணம் பரிமாறப்பட்டு விட்டது. அந்த வெளிநாட்டு விருந்தினர் தனது பார்ட்னரோட வந்து இறங்குகிறார். எதிர்பார்ப்புகள் வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்கின்றன. இப்போது அந்த நிகழ்விட உரிமையாளர் சொதப்பினால் என்னாவது?
அது ஒரு பெரிய ரிஸ்க் தான்.
உதாரணத்திற்கு, மிகவும் அமைதியான ரொமான்டிக்கான காதல் கடற்கரை என்று உரிமையாளர் புகைப்படங்களில் காட்டிவிட்டு விருந்தினர் அங்கு செல்லும்போது அது மிகவும் சத்தமான, ஒரு டசன் பேர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு புது இடமாக இருந்தால் என்ன நடக்கும்?
அதுதான் இந்த மொத்த பிளேபுக்கின் மிக முக்கியமான பகுதி. தரக்கட்டுப்பாடு மற்றும் உரிமையாளர்களின் பொறுப்புகள். எதிர்பார்ப்புகளுக்கும் அங்கு கிடைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதுதான் எந்த ஒரு விருந்தோம்பல் தொழிலுக்கும் மிகப்பெரிய சவால்.
ஆமா, எதிர்பார்ப்பு வேற, யதார்த்தம் வேறையா இருக்கக்கூடாது.
அதனாலதான் என்சோலங்கா உரிமையாளர்களுக்கு 5 மிக முக்கியமான பொறுப்புகளை கராராக வரையறுத்துள்ளது.
அந்த 5 பொறுப்புகளை பற்றி பேசுவோம். ஏனென்றால் இதுதான் ஒரு சாதாரண இடத்திற்கும் பிரீமியம் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்குகிறது. முதல் பொறுப்பு என்ன?
முதல் பொறுப்பு துல்லியமான தகவல்களை வழங்குதல். அதாவது, உங்கள் இடம் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே புகைப்படங்களில் காட்ட வேண்டும். இல்லாத ஒன்றை போட்டோஷாப் செய்து காட்டக்கூடாது.
அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது,
உறுதிப்படுத்திய சேவைகளை அப்படியே வழங்குதல். ஒருமுறை $250 என்ற விலை பேசி உறுதி செய்த பின், இன்று மலர்களின் விலை ஏறிவிட்டது, அதனால் இன்னும் $50 கொடுங்கள் என்று கேட்கக்கூடாது. ஒப்புக்கொண்டதை அப்படியே வழங்க வேண்டும்.
இது நியாயமானது. மூன்றாவது பொறுப்பாக,
உடனுக்குடன் பதிலளித்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஏன் இவ்வளவு முக்கியம் என்று நான் யோசித்தேன். வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து வெவ்வேறு நேர மண்டலங்களில், அதாவது டைம் ஜோன்களில் இருப்பார்கள்.
ஆமாம், அவங்க நைட்ல கேள்வி கேட்பாங்க, நம்ம ஊர்ல பகலா இருக்கும்.
கரெக்ட். அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு 2 நாட்கள் பதிலுக்காக காத்திருந்தால் அந்த மன அழுத்தம் அவர்களை வேறு இடத்திற்கு செல்ல வைத்துவிடும். விரைவான பதில்தான் நம்பிக்கையின் முதல் படி.
உங்களின் அந்த பார்வை மிக சரியானது. இப்பொழுது 4வது பொறுப்பிற்கு வருவோம். இதுதான் நீங்கள் சற்று முன் கேட்ட அந்த கூட்ட நெரிசலான கடற்கரை பிரச்சினைக்கான தீர்வு.
ஓ, அந்த பிரைவசி பிரச்சனை.
ஆமா, விருந்தோம்பல் தரம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பேணுதல். ஒரு விருந்தினர் அந்த இடத்தை புக் செய்துவிட்டால் அந்த குறிப்பிட்ட நேரம் முழுவதும் அந்த இடத்தை வேறு யாரும் பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உரிமையாளரின் முழு பொறுப்பு. இது ஒரு உணர்வுபூர்வமான தருணம். அங்கே அந்நியர்கள் எட்டி பார்ப்பதோ, ஊழியர்கள் தேவையில்லாமல் குறுக்கிடுவதோ கூடாது.
அது ஒரு மிக நுட்பமான விஷயம். ஒரு சர்வர் உணவை கொண்டு வரும்போது கூட அந்த தருணத்தின் உணர்வை புரிந்து கொண்டு தொந்தரவு செய்யாம பரிமாறிவிட்டு செல்ல வேண்டும். அதற்கு ஒரு தனிப்பட்ட பயிற்சி தேவை.
சரி, 5வது பொறுப்பு.
5வது, உள்ளூர் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கீழ்ப்படுதல். கடற்கரையில் பட்டாசு வெடிப்பது, இரவு தாமதமாக இசை ஒளிபரப்புவது அல்லது மதுபானம் வழங்குவது என எதுவாக இருந்தாலும் உள்ளூர் நிர்வாகத்திடம் முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும்.
ஆமா, போலீஸ் வந்தா நல்லா இருக்காது. கண்டிப்பா, விருந்தினர் கொண்டாட்டத்துக்கு இருக்கும்போது காவல்துறை வந்து விசாரிப்பது போன்ற சம்பவங்கள் அந்த ஒட்டுமொத்த நினைவையே அழித்துவிடும்.
ஒருவேளை உரிமையாளர் இதில் ஏதாவது ஒன்றில் சறுக்கினா என்னாகும்? ஒரு விருந்தினர் புகாரளித்தால் என்சோலங்கா என்ன நடவடிக்கை எடுக்கும்?
இந்த வழிகாட்டியில் அது மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தரம் குறையும் பட்சத்திலோ அல்லது விருந்தினர்களின் பிரைவசி பாதிக்கப்படும் பட்சத்திலோ என்சோலங்காவுக்கு முழு அதிகாரம் உள்ளது. அவர்கள் அந்த நிகழ்விடத்தின் பட்டியலை மதிப்பாய்வு செய்து அதை தற்காலிகமாக மறைத்து வைக்கவோ அல்லது இந்த பிளாட்ஃபார்ம்லிருந்து முழுமையாக நீக்கிவிடவும் முடியும்.
இது ஒரு கடுமையான விதிமுறைதான். ஆனால் அந்த $300 வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்ள இந்த அளவிலான தரக்கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். இந்த தளத்தில் ஒரு இடம் எப்படி தோன்றுகிறது என்பது மிகவும் முக்கியம். தரமான புகைப்படங்களும் அந்த இடத்தின் சூழலை விவரிக்கும் நேர்த்தியான வார்த்தைகளும் இருந்தால்தான் நாம் இங்குதான் நமது காதலை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு அந்த வெளிநாட்டவருக்கு ஏற்படும்.
இதே நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்சோலங்கா வெறுமனே சில இடங்களை இணையத்தில் வாடகைக்கு விடவில்லை. அவர்கள் ஒரு நம்பிக்கை கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். சுற்றுலாத்துறையில், குறிப்பாக உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவில், இந்த நம்பிக்கைதான் மிகப்பெரிய கரன்சி.
நாம் இந்த விரிவான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். என்சோலங்காவின் இந்த ஹோஸ்டிங் பார்ட்னர்ஸ் பிளேபுக் வெறும் வணிக விதிகளை தாண்டி இலங்கையை எப்படி ஒரு எமோஷனல் டூரிசம் மையமாக மாற்றுகிறது என்பதை பார்த்தோம். உள்ளூர் வணிகர்களுக்கு தங்களிடம் உள்ள இடத்தை எப்படி சர்வதேச தரத்திலான ஒரு அனுபவமாக மாற்றுவது என்பதற்கான ஒரு அருமையான மாஸ்டர் கிளாஸ் இது.
ஆமாம், ஒரு அமைதியான ரூஃப்டாப் யாரோ இருவரின் வாழ்க்கையை இணைக்கும் இடமாக மாறுகிறது. ஒரு நதிக்கரை டேபிள் என்றும் மறக்க முடியாத ஒரு பிறந்தநாள் நினைவாக மாறுகிறது. உலகத்தின் இரு வேறு மூலைகளில் இருக்கும் நபர்களை ஒரு ஆழமான தருணத்தின் மூலம் இணைக்கும் இந்த மாடல் மற்ற வளரும் நாடுகளுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம்.
இந்த தகவல்கள் என்று உங்களுக்கு உணர்த்துவது என்ன? சரியான திட்டமிடலும் உணர்வுகளை மதிக்கும் நுட்பமான சேவையும் கொஞ்சம் படைப்பாற்றலும் இருந்தால் எந்த ஒரு சாதாரண வெளியையும் அதிக மதிப்புள்ள ஒரு பிரத்யேக அனுபவமாக மாற்ற முடியும் என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது.
ரொம்ப சிறப்பா தொகுத்து சொல்லிட்டீங்க.
நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும்போது நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்க்க ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வெளிநாட்டில் ஒரு சர்ப்ரைஸை திட்டமிடுவதில் உள்ள பயம் மற்றும் குழப்பங்கள் பற்றி பேசினோமே. ஒரு சாதாரண கடற்கரை கபானாவை சிறிய மலர் அலங்காரங்கள் மற்றும் சரியான டிஜிட்டல் திட்டமிடுதல் மூலம் ஒருவரின் வாழ்நாள் நினைவாகவும் ஒரு லாபகரமான தொழிலாகவும் மாற்ற முடிகிறது. அப்படியென்றால் உங்கள் சொந்த வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் தொழிலிலோ உள்ள சாதாரணமான இடங்களை அல்லது பொருட்களை எந்த மாதிரியான சிறிய மாற்றங்கள் மூலம், எந்த மாதிரியான கூடுதல் கவனிப்பு மூலம் ஒரு அசாதாரணமான மதிப்புமிக்க அனுபவமாக உங்களால் மாற்ற முடியும்? அந்த ஆர்பிட்ரேஜ் உங்கள் தொழிலில் எங்கு ஒழிந்திருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.